உலகளாவிய அரசியலிலும் சமூக போராட்டத்திலும் தனியாத லட்சிய தாகம் இளைஞர்களுக்குள் சுடர்விட்டு எரிய வேண்டும் என்று கூறினார் ஷேக்வாரா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மெட்ராஸ் பாட்காஸ்ட். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அரசியல் சதுரங்கம். பேசிட்டு இருக்கிறனா உங்கள் அரசியல் வாத்தி அசோக். நம்ம இந்த வார எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வார டாஸ்க் என்னன்னு சொல்லிடுறேன், ஆனா அதோட விட அடுத்த வார எபிசோட்ல தான் வரும். சென்னையில நடராஜன் தாளமுத்து பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது கவர்மெண்ட் பில்டிங் தான். இந்த நடராஜன் மற்றும் தாளமுத்து இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத மட்டும் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அவங்களோட தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம இந்த வார எபிசோடுக்குள்ள போலாம். சுதந்திர இந்தியாவில் நடந்த இரண்டாவது பொது தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் 1957 நடந்தது. அதுல காமராஜர் தலைமையில போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 150 இடங்கள்ல வெற்றி பெற்று திருப்பி காமராஜர் இரண்டாவது முறையாக முதல்வரா பதவி ஏத்துக்கிட்டாரு. இப்போ திரு காமராஜர் அவர்களோட சிறு வாழ்க்கை குறிப்பு பார்த்துடலாமா? காமராஜர் விருதுநகரில் 1903 ஜூலை மாதம் 15 பிறந்தார். இவர் தன் பெற்றோரின் பெயர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள். இவருக்கு குலதெய்வமான காமாட்சியின் பெயரை முதலில் சூட்டினார்கள் தாயார் சிவகாமி. பிறகு அவரை ராசா என்று அழைத்து பின்னாளில் காமராசு என்று பெயர் மாறியது. தனது பள்ளி படிப்பை சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனத்துடனும் விளங்கினார் காமராஜர். பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதும் காமராஜர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு அமர்ந்தார். அங்கிருக்கும் போது பே வரதராஜலு நாயுடு போன்ற தேசிய தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய 16 காங்கிரசின் உறுப்பினராக ஆனார். ராஜாஜியின் தலைமையில் 1930 மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார். அதற்காக காமராஜர் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிபூர் சிலையில் அனுப்பப்பட்டார். அடுத்த ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் விடுதலையானார். விருதுநகர் வெடிகுண்டு வழக்கிலும் கைதாகி சேலம் டாக்டர் பே வரதராஜலு நாயுடுவின் வழக்காடும் திறமையால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததால் விடுதலையானார். 1940 மீண்டும் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருக்கும் போதே விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 9 பின் விடுதலை ஆனதும் நேராக சென்று பதவி விலகினார். பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாமல் பதவியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய, அதனால் ராஜினாமா செய்வதே சரி என்று கூறி பதவி விலகினார். மீண்டும் 1942 ஆகஸ்ட் புரட்சி நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டார். இந்த முறை 3 தண்டனை பெற்றார். காமராஜர் சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியுமான சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1936 சத்தியமூர்த்தி பிரதேச காங்கிரசின் தலைவரான போது காமராஜரை செயலாளராக ஆக்கினார். இருவரின் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி நல்ல வளர்ச்சி கண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி கேட்டு காமராஜர் முதலில் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அங்குதான் தேசிய கொடியை ஏற்றினார். தன்னுடைய நேர்மை, விடாமுயற்சி, பேச்சாற்றல் இவற்றை வைத்துக் கொண்டு படிப்படியாக காங்கிரஸில் முன்னேறிய திரு காமராஜர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு திரு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வியை எதிர்த்து தானே முதலமைச்சர் பதவியும் ஏற்றுக்கொண்டு இதோ இப்பொழுது இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கிறார் காமராஜர். இந்த முறை திரு காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் எம் பக்தவத்சலம், சி சுப்பிரமணியம், மாணிக்கவேலு நாயக்கர், திரு வி ராமையா, திரு கக்கன் மற்றும் லூர்தம்மாள் சைமன் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். அவர்களுடன் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். களம் கண்ட முதல் தேர்தலிலேயே திமுக 16 வென்று விட்டாலும் எதிர்கட்சி என்ற அந்தஸ்து கிடைக்கவில்லை. ஏனெனில் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி 16 பெற்று சட்டசபையில் எதிர்கட்சியாக செயலாற்றியது. காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியின் தலைவர் திரு வி கே ராமசாமி அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைத்தது. திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக திரு அண்ணாதுரை அவர்களும், துணைத் தலைவராக திரு அன்பழகன் அவர்களும், கொறடாவாக திரு கருணாநிதி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். இதேபோல் 1991 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வாய்ப்பினை இழந்திருந்தது நினைவிருக்கலாம். இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திரு காமராஜர் அவர்களுக்கு முதல் பிரச்சனை முதுகுளத்தூர் தொகுதியிலிருந்து ஆரம்பமானது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இரண்டு பிரதான கட்சிகளாக இருந்து வந்தது. அவ்வப்போது கட்சிகளுக்கிடையே ஏற்படும் சண்டைகளும் சச்சரவுகளும் சாதி சண்டைகளாக உருவெடுத்தது. எப்பொழுதும் வெட்டெறிவால் வேல்கம்பு சகிதம் நடக்கும் அத்தனை மோதல்களுமே அபாயகரமானவை. ஸ்ரீவெல்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பசும்பொன் முத்துராமலிங்கனார் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார். அப்பொழுது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே சண்டைகள் இருந்த வண்ணம் இருந்தன. ஏனெனில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள மற்ற சாதியினர் காங்கிரஸ் கட்சிக்கே வாக்களிப்பதாக அவர்களிடம் வாக்குவாதங்களிலும் சண்டைகளிலும் ஈடுபட்டு வந்திருந்தனர். மற்ற சாதியினரும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்த வண்ணம் இருந்தனர். இதனால் அப்பகுதியில் சாதி கலவரங்கள் அடிக்கடி நடப்பது அரசின் கவனத்திற்கு வந்தது. அப்போது 1957 ஜூலை 1 இடைத்தேர்தல் நடக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. பிரச்சாரத்தின் போதே காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான கூட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்று மிரட்டல் விடுப்பதாக செய்திகளும் வர தொடங்கின. இது முதுகுளத்தூர் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. தேர்தல் முறையாக நடக்க வேண்டும், மற்ற சமூகத்தினருக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது, சுதந்திரமாக அவர்களும் வாக்களிக்க வேண்டும், அதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பது வாக்காளர்களின் முன்வைத்த கோரிக்கை. ஆயுதம் தாங்கிய ரிசர்வ் போலீஸ் படைகள் முதுகுளத்தூருக்கு அனுப்பி வைத்தது அரசு. பதற்றத்துக்கு மத்தியில் இடைத்தேர்தல் நடந்து முடிந்து 4 July 1957 அன்று முடிவு அறிவிக்கப்பட்டது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சசிவர்ணர் வெற்றி பெற்றிருந்தார். கட்சிகளுக்கிடையே நடந்த போட்டி ஜாதிகளுக்கிடையே நடந்த போட்டியாக சித்தரிக்கப்பட்டு மீண்டும் அங்கு ஜாதி கலவரம் வெடிக்க தொடங்கியது. கலவரத்தில் இருதரப்பு சாதியினரும் மோதிக்கொண்டனர். ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டனர். கலவரம் பற்றிய செய்திகள் அரசின் கவனத்துக்கு வந்தபோது அமைதி ஏற்படுத்தும் காரியத்தில் இறங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் EVR பணிக்கர். கலவரத்தில் ஈடுபட்ட சாதியினர்களுக்கிடையே தனித்தனியாக முதலில் பேச்சுவார்த்தை நடந்தது. அவர்களின் கருத்துக்களை தெரிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிறகு ஒவ்வொரு தரப்பாக பேச அழைத்தார். ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் மறுத்தார், அதற்கு இன்னொருவர் எதிர்ப்பு கூறினார். இடையிடையே ஆட்சித்தலைவர் குறுக்கிட வேண்டியிருந்தது. ஒரு வழியாக வாத பிரதிவாதங்கள் முடிந்த பிறகு புதிய யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. கலவர பகுதிகளில் அமைதியை திரும்ப கொண்டு வர துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு அந்த பகுதிகளில் விநியோகம் செய்தால் அமைதி திரும்பும் என்று யோசனை முன்வைக்கப்பட்டது. அதை எடுத்த எடுப்பிலேயே ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் நிராகரித்தனர். எதிர்கட்சியில் உள்ள குறிப்பிட்ட சமூகத்தினர் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்றும் இதனால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர்கள் ஆட்சேபித்தனர். காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களுக்கு இது கோபத்தை தூண்டியது. தங்கள் கட்சியில் உள்ள சாதியினரை பற்றி இழிவாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் பேசுகிறார்கள் என்று அங்கேயே பெரிய வாக்குவாதம் தொடங்கியது. குறிப்பாக காங்கிரசின் சார்பாக அந்த சமரச குழுவில் ஈடுபட்ட இமானுவேல் சேகரன் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் எந்த பக்கத்தில் கல்வியறிவு பெற்றவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் என்று கூறிய தருணத்தில் இருந்து திரு பசும்பொன் முத்துராமலிங்கனாருக்கும் திரு இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் வாக்குவாதம் முற்ற தொடங்கியது. பிறகு மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இருவருக்கிடையே சமாதானம் செய்து வைத்தார். துண்டு பிரசுரங்களுக்கு மாற்றாக கூட்டறிக்கை வெளியிடலாம் என்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். இங்கே இன்னொரு சிக்கல் ஏற்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்கனார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தனக்கு சமமாக இருப்பவர்தான் அந்த கூட்டறிக்கையில் கையெழுத்து இட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அது மட்டுமல்லாது தன்னை எதிர்த்து பேசும் திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் வயதிலும் தன்னை விட இளையவர் என்றும் தனக்கு வயதிலும் பதவியிலும் சமமாக இருக்கின்ற ஒருவரை கையெழுத்திட செய்யுங்கள் என்று மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையும் பெரிய சலசலப்பை காங்கிரஸ் கட்சியினரிடையே ஏற்படுத்தியது. ஏனெனில் மக்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸில் சேர்ந்த திரு RS ஆறுமுகமும் திரு பெருமாள் அவர்களும் அந்த கூட்டத்திற்கே வரவில்லை. யோசித்தார் மாவட்ட ஆட்சியர். பிறகு அவர் இன்னொரு யோசனையை முன்வைத்தார். தனித்தனியாக இருவரையும் கூட்டறிக்கையில் கையெழுத்திட செய்தார். பிரச்சனைகளெல்லாம் முடிந்து சுமூகமான சூழல் ஏற்படும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் தான், அதாவது 11 September 1957 அன்று ஆயுதம் தாங்கிய கும்பலால் திரு இமானுவேல் சேகரன் பரமக்குடியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பதற்றம் ஆக்கிரமித்துக் கொண்டது. இமானுவேல் சேகரன் கொல்லப்பட்ட செய்தி அவர் சாதியை சேர்ந்த மக்களிடையே பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் சேர்ந்த சாதியினரிடையே கலவரங்கள் மூளத் தொடங்கின. அருங்குளம் என்ற ஊரில் தொடங்கிய கலவரம் அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவியது. வெங்கடங்குறிச்சி, கட்டனூர், காரந்தை, வெங்காலூர், லட்சுமிபுரம் என்ற பல இடங்களில் பதற்றம், பல இடங்களில் படுகொலைகள், இரு தரப்பிலும் உயிர் பலிகள். இவர்கள் வீடுகளை அவர்கள் கொளுத்தினார்கள், பதிலுக்கு அவர்கள் வீடுகளை இவர்கள் கொளுத்தினர். எங்கு பார்த்தாலும் வன்முறை, ரத்தம், மரண ஓலம். திரு இமானுவேல் சேகரனை கொலை செய்தவர்கள் கீழத்தூவல் என்ற கிராமத்தில் பதுங்கியிருக்கிறார்கள் என்று போலீசாருக்கு தகவல் வந்தது. உடனே அங்கே விரைந்தது போலீஸ். ஆனால் அவர்களை கிராமத்துக்குள் நுழைய விடாமல் மக்கள் ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்த முற்பட்டனர். தங்களை தற்காத்துக் கொள்ள போலீசாரும் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானார்கள். அப்போது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டனர். இது விஷயமாக வெங்கடேஸ்வரன் ICS தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் காவல்துறையினரின் கருத்தை உறுதி செய்தது. ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் திரு இமானுவேல் சேகரின் நண்பரான சப் இன்ஸ்பெக்டர் நடராஜன் தங்கள் கட்சியை சேர்ந்த 5 கட்டி கண்மாய்கரைக்கு அழைத்து சென்று காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர் என்று குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியிருந்த பெரும்பாலான பகுதிகளில் கலவரத்தி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனிடையே காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஒரு மாநாட்டில் திரு பசும்பொன் முத்துராமலிங்கனார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் தம் உரையில் முதுகுளத்தோர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசினார். மாநாடு நடந்த தேதி 26 செப்டம்பர் 1957. 3 நாட்கள் நடந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு அக்கட்சியின் தலைவர் திரு டி.ஜி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்த திரு பசும்பொன் முத்துராமலிங்கனாரை காவல்துறை அதிகாரிகள் வைகை ஆற்று பாலத்துக்கு அருகில் கைது செய்தனர். அவரது கைதுக்கு அரசு கொடுத்த விளக்கம், கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு மாநாட்டில் அவரே நேரடியாக பேசி தன்னுடைய சகாக்களுக்கு சமிகைகள் கொடுக்கிறார் என்பதால் சமூக சீர்குலைவையும் வன்முறையையும் அவரே தூண்டுகிறார் என்று உறுதி செய்து கொண்ட பிறகுதான் மாவட்ட ஆட்சியர் இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று அரசு விளக்கமளித்தது. திரு இமானுவேல் சேகரன் படுகொலை, முதுகுளத்தூர் கலவரம், திரு பசும்பொன் முத்துராமலிங்கனார் கைது என்ற 3 விஷயங்களும் சட்டமன்றத்தில் புயலை கிளப்பின. 26 அக்டோபர் 1957 அன்று சட்டமன்ற ஆணை 18 கீழ் மாநில உள்துறை அமைச்சர் எம். பக்தவச்சலம் அறிக்கை ஒன்றை வாசித்தார். கலவரத்துக்கான பின்னணி, கலவரம் நடந்த விதம், அரசு எடுத்த நடவடிக்கைகள், சேத விவரம் என்று பல்வேறு செய்திகள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தன. எனினும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கங்களுக்கு எதிர்கட்சியினர் கடும் ஆட்சேபம் தெரிவித்தனர். கம்யூனிஸ்ட் கட்சி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது. அறிக்கையில் கூறப்பட்டிருப்பவை அரசாங்கம் சார்புடையதாக இல்லை, கட்சியின் சார்புடைய பார்வையிலேயே இருக்கின்றது என்பது அவர்கள் வைத்த வாதம். எனினும் கம்யூனிஸ்டுகளால் கொண்டு வந்த அந்த தீர்மானம் தோல்வியிலேயே முடிந்தது. திரு பசும்பொன் முத்துராமலிங்கனாரை விடுதலை செய்ய கோரி மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கும் பகுதிகளில் கலவரங்களும் போராட்டங்களும் நடந்த வண்ணம் இருந்தது. இதற்கிடையே 5 நவம்பர் 1957 அன்று இமானுவேல் சேகரனின் கொலை வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதில் முதல் குற்றவாளியாக திரு முத்துராமலிங்கனாரை சேர்த்துக் கொண்டார்கள். அப்போது அரசு தரப்பில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து நீண்ட விளக்கங்களை கொடுத்தார் பசும்பொன் முத்துராமலிங்கனார். பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு 7 ஜனவரி 1959 தீர்ப்பு வெளியானது. திரு பசும்பொன் முத்துராமலிங்கனார் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, யூகிப்பதற்கு கூட அவரை எதிர்த்து எந்த சாட்சியமும் இல்லை, எனவே அவரை விடுதலை செய்து தீர்ப்பு அளிக்கிறேன் என்று நீதிபதி கூறியிருந்தார். திரு முத்துராமலிங்கனார் விடுதலை செய்யப்பட்டாலும் அங்குசாமி, பேயன் முனியாண்டி, தவசி ஆகிய 3 பேருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது. மற்ற குற்றவாளிகள் சந்தேகத்தின் பேரில் விடுதலை செய்யப்பட்டனர். திரு முத்துராமலிங்கனாரின் விடுதலைக்கு பிறகே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைதி திரும்ப தொடங்கியது. சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களை தக்க வைத்துக் கொண்ட திமுக முழு வேட்கையுடன் வேலை செய்து கொண்டிருந்த தருணத்தில்தான் பிரதமர் நேரு அவர்கள் சென்னை மாகாணத்துக்கு வருவதாக அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே தந்தை பெரியார் மீதும் அண்ணா மீதும் மாப்போ சிவஞானம் அவர்கள் மீதும் அவர்கள் செய்து கொண்டிருந்த போராட்டங்கள் மீதும் எரிச்சலடைந்த பிரதமர் பல விமர்சனங்களை எடுத்து வைத்துள்ளார். ஆகவே அவர் சென்னைக்கு வரும்போது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட திமுகவினர் முடிவு செய்திருந்தனர். விஷயம் முதலமைச்சர் காமராஜரின் காதுகளுக்கு எட்டியது. உடனடியாக திரு அண்ணா அவர்களையும், திரு கருணாநிதி அவர்களையும், திரு ஈவிகே சம்பத் அவர்களையும் கைது செய்ய உத்தரவிட்டார். அவர்கள் கைது ஆன போதும் திமுகவினரின் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். திரு நேரு அவர்களை கருப்பு கொடிகளே சென்னையில் வரவேற்றன. போலீசார் நடவடிக்கைகளில் இறங்கினர். திமுக தொண்டர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டதுடன் கைதில் தப்பியவர்கள் கண்மூடித்தனமாக தாக்கவும் பட்டார்கள். 2 உயிர்கள் இதில் பலியாயின. அடி தாங்க முடியாத தொண்டர்கள் ஆத்திரப்பட்டார்கள். பேருந்துகளும் கொளுத்தப்பட்டன. கருப்பு கொடி போராட்டத்திற்கு பிறகு திமுக மேலும் வலுப்பெற்றது. நாடகம், மாநாடு, பொதுக்கூட்டம் என்று மக்களை நோக்கி நெருங்க தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பாளராக மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக திமுகவையே மக்கள் நாட வேண்டும் என்று அவர்களின் வேட்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது. அந்த சமயத்தில்தான் திருத்தப்பட்ட முனிசிபல் சட்டத்தின்படி உள்ளாட்சி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த உள்ளாட்சி தேர்தலின் முடிவில் இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் தமிழகத்தில் நடந்தேறின. அவை என்ன? காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தது? திமுக எத்தனை இடங்களை கைப்பற்றியது? கைப்பற்றியவுடன் திமுகவில் நடந்த நிகழ்ச்சி என்ன? இத்தனை சுவாரஸ்யங்களும் அடுத்த எபிசோடில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசியல் வாத்தி அசோக்.